ஓம் சிவாய நம. சைவம்டா தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் பகுதி 4. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பாண்டவங்க அத்தனை பேரும் பாட்டை பாடிவிட்டு கடவுளை தேடினான். சுந்தரருடைய சரித்திரத்தில் பாட்டை கேட்கறதுக்கு சிவன் உடையான்தான். தலகீழ் பாடம் பாருங்க. சுந்தரருக்கு அவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறார் சிவன். அவருடைய பாட்டில் அவ்வளவு விருப்பம் சிவனுக்கு. என்ன அவரே இவர், இவரே அவர், அது உங்களுக்கு நான் நினைவூட்டியிருக்கேன் இல்லையா? சுந்தரரே சிவன், சிவனே சுந்தரன், அவ்வளவுதான். மானுட சட்டை தாங்கினாரே தவிர அவர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணினார், திரு குருகாவூர் வெள்ளடை என்று ஒரு ஊருக்கு போனார். எங்க இருந்து போகிறார் அப்படின்னு பெரிய புராணம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வரலாறு நமக்கு சரியா சொல்லுகிறது. தெய்வ சேக்கிழார் பெருமான் தான். தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லலைன்னா நமக்கு இந்த வரலாறு தெரியாமலே போயிருக்கும். ஆமா, நிச்சயம். சம்பந்தருக்கு சொன்னார், அப்பருக்கு சொன்னார், சுந்தரருக்கு சொன்னார், மாணிக்கவாசகருக்கு சொல்லல. தெய்வ சேக்கிழார் பெருமான் வரலாறு சொல்லல. அதனால மாணிக்கவாசகர் மட்டமா போயிட்டாருன்னு நாம எண்ணுவதற்கு இல்லை, நிச்சயம். ஆனாலும் கூட இப்போ படையாட்சி என்று ஒரு பகுதி இருக்கிறது திருவாசகத்துல. அது எப்ப அவர் பாடினார்னு யாருக்காவது தெரியுமா? திட்டவட்டமா சொல்ல முடியல. ஆனா தேவாரத்துல இந்த நாலு பேர், இந்த மூணு பேர் பாடினதை பார்த்தீங்கன்னா இன்னென்ன தேவாரம் இன்னென்ன இடத்துல பாடினார்கள், இன்னத்துக்காக பாடினார்கள் என்று எழுதி வைத்து விட்டார் தெய்வ சேக்கிழார் பெருமான். நமக்கு கிடைத்தற்கரிய பெரிய உடைமை சொத்து அது. ஆமா, திருக்கோலக்கா என்ற ஊருக்கு போனார் சுந்தரர். திருஞான சம்பந்தருக்கு அங்க பொற்றாலம் கொடுத்தான் சிவன் என்று உங்களுக்கு நான் நினைவூட்டி இருக்கிறேன் இல்லையா? ஆமா, நாங்க வச்சிருக்கிறதெல்லாம் பித்தளத்தாடம். அவருக்கு ஆண்டவன் பொற்றாளம் கொடுத்தான், போட்டு பாடு அப்படின்னு. அந்த தாளத்தை போட்டுதான், அந்த தாளத்து ஒலியிலதான் இந்த நாட்டுல சிவநெறிய பரப்பினார் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் இல்லைன்னா இந்த நாட்டுல சிவநெறியே அழிந்தே போயிருக்கும். அதற்கப்புறம் திருநாவுக்கரசர், அப்புறம் சுந்தரர், அப்புறம் மாணிக்க வாசகர். ஆனா வயசுல சின்னவர் இவர் தான், திருஞான சம்பந்தர் தான். ஆனா அவரைத்தான் தவ முதல்வர் என்றும் அவரைத்தான் நமக்கு தலைவர் என்றும் எடுத்து வைத்து விட்டார்கள். யாரு? நம்பியாண்டார் நம்பியே. நம்பியாண்டார் நம்பியே வகுத்து வைத்து விட்டார்னு சொன்னா அப்புறம் அதுக்கு மேல வேற ஒருத்தர் வகுக்க முடியாது, வகுப்பதற்கு இடமும் கிடையாது. இடம் இருந்தாதானே? கிடையாது அல்லவா? ஆமா, பொற்றாளம் கொடுத்தான். இதை நினைக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த திருக்கோலக்காவுக்கு போய் நினைச்சு என்ன பண்றார், ஒரு அற்புதமான பாட்டு சொல்ற, ஒரு பதியம் சொல்ற. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு. தமிழ் பரப்பும் என்றும் சொல்லுவதோட இன்னொன்னு சேர்த்திருக்கலாம்னு என்னுடைய எண்ணம். சிவநெறி பரப்பும் என்று சொல்லியிருந்தால் கூட இன்னும் சந்தோஷம் இல்லையா? தமிழும் சிவனும் ஒண்ணுன்னு நினைச்சிருக்கிறார் போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே சொல்லிவிட்டார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலக வரும் முன் தாளம் ஈந்தவன் அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாடனை என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்று ஆடும் அங்கணன் தனி எண்கணம் இறஞ்சும் கோடி பெறும் கோயில் உள்ளானை கோலக்காவினிற் கண்டுகொண்டேனே என்று பாடுகிறார். எப்போதும் இந்த பாட்டுக்காரன் ஒரு பாட்டுக்காரன புகழ்ந்து சொன்னதே கிடையாது. ஒரு ஓதுவாரை போய் தருமபுர சாமிநாதன் எப்படின்னு கேளுங்க, அவன் உளறி கொட்டுறான்னு சொல்லுவான். என்ன கேளுங்க இன்னொரு ஓதுவாரை பத்தி, அவன் கிழிச்சான் அப்படின்னு சொல்லுவேன். இது இந்த உலகத்துல நிச்சயமாக நடக்கிற பேச்சுதான். இந்த மிருதங்காரரை கேட்டா இன்னொரு மிருதங்காரரை கேளுங்க, அவனுக்கு அவனுக்கு தகதி மிதமாகவே வாசிக்க தெரியாது அப்படின்னு இவர் சொல்லுவார். அவனை கேளுங்க இவரை பத்தி, ஆமா அவன் அடித்தான் அப்படின்னு சொல்லுவான். இது இயற்கை இன்னைக்கு. ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருஞான சம்பந்தர் வாயார புகழ்கிறார். ஆஹா, சிவநெறிய பரப்பினவன் அல்லவா அவன், அவனுக்கல்லவா நீ பொற்றாளம் கொடுத்தாய் என்று சொல்றதோடு மாத்திரம் அல்லாமல் இன்னொரு இசைக்குறிப்பு ஒன்னு இருக்கு. என்ன இசைக்குறிப்பு தெரியுமா? திருஞான சம்பந்தர் எந்த ராகம் பாடி அந்த தாளத்தை பெற்றாரோ, மறுபடியும் சொல்றேன், திருஞான சம்பந்தர் எந்த ராகம் பாடி, பாட்டு வேற இல்லையா, பாட்டும் தாளமும் பாடி அந்த தாளத்தை பெற்றாரோ அதே ராகத்துல பாடுறாரியா சுந்தரர். என்ன ஒற்றுமை பார்த்தீங்களா இல்லையா? ஆமா, இது தேவாரத்துல காணப்படுகிற இசை ஒற்றுமை. அப்ப சொல்றார் இவர் அந்த இப்ப ராகத்தோடு பாடி காட்டும். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுடான் கடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழுடையும் கொண்ட உருவம் என்கொலோ தீன
இதே ராகத்துல சுந்தரர் பாடுறார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு இசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு இசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்தவன் உலகவர் முன் தாளம் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாள என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாட இன்றாடும் அங்கனந்தனை எண்கணம் இறஞ்சும் கோழிலி பெருங்கோயில் உள்ளானை கோலக்காவினில் கண்டுகொண்டேனே கோலக்காவினில் கண்டுகொண்டேனே நலனே இந்த ஊருக்கு பேரு திருக்கோலக்கான்னு பேரு. என்ன அர்த்தம்? கோலம் அழகு, கா சோலை, அழகிய சோலையை உடைய ஊர் என்று பேர். ஆனா இன்னைக்கு போய் சீர்காழிக்கு அருகாமையில் இருக்குது அந்த ஊர். சீர்காழியில போய் திருக்கோலக்கான்னு கேட்டீங்கன்னா படிச்சவன் தான் சொல்லுவான். படிக்காதவனை கேட்டா திருக்கோலக்காவ அப்படிங்க ஊர் இருக்கிறதா தெரியலையா அப்படின்னு சொல்லி விடுவான். படித்தவனும் படிக்காதவனும் ஒண்ணு சொல்லுவான். அந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? திருத்தாளமுடையார் கோயில் அப்படின்னு சொல்லுவான். என்ன அர்த்தம்? சுவாமிக்கு திருஞான சம்பந்தத்துக்கு தாளம் கொடுத்தான் சிவன், அதனால அந்த ஊருக்கு திருத்தாளமுடையார் கோயில்னு பேர் வந்துருக்கு. இப்ப ஊர் பேரையே மாத்துச்சு பாத்தீங்களா திருஞான சம்பந்தருடைய தேவாரம். அது மாத்திரம் இல்ல, சுவாமிக்கு திருத்தாளமுடையார்னு பேர். திருஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்ததுனாலே திருத்தாளமுடையார்னு பேர் வந்தது. அதுக்கு முந்தி என்ன பேர்? இது ரொம்ப பேருக்கு தெரியல. அந்த கோயில் இருக்கிற குருக்களை கேட்டேன், மிகப்படித்தவர் அந்த குருக்கள். அவரை கேட்டேன், ஐயா தாளம் கொடுத்ததுனாலதானே இப்படி பேர் வந்தது, அதுக்கு முந்தி என்ன பேர்? என்ன கேள்வி கேட்ட அப்படின்னு விட்டார். தூக்கி மாறி போட்டு ஒரு கேள்வியை நான் கேட்பேன்னு அவர் எண்ணல. மிகப்படித்த குருக்கள் அவர். அப்பனை ஏதோ ஏட்டுச்சுவடி எல்லாம் பார்த்து கொன்றை சூடியான்னு அவருக்கு பேர் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னதாக எனக்கு நினைவு. ஆக ஊர் திருஞான சம்பந்தருடைய தேவாரம் ஊர் பேரையே மாற்றுச்சு, சுவாமி பேரையும் மாத்தி விட்டது. ஏன் தலைவீதியை மாத்தாதா என்ன அந்த பாட்டு? ஏன் கெட்ட தலைவீதியை மாத்தாதா என்ன? நிச்சயமா மாற்றும். அந்த தன்மை உடையது திருஞான சம்பந்தருடைய தேவாரம். ஆக அந்த ஊருக்கு போனவுடனே நீ அவனுக்கு தாளம் கொடுத்தாயே கடவுளே அப்படின்னு சொல்லி பாடி பரவுறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். முடிஞ்சது. அப்புறம் அந்த திரு குருகாவூர் வெள்ளடைன்னு ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சு அதை விட்டு புறப்படுறார் சுந்தரர். போகிற வழியிலே சீர்காழி இருக்கிறது. இந்த வரலாறுல சில முன்னப்புன்ன நான் தவறா கூட சொல்லக்கூடும், ஏன்னா எப்பவோ படித்தது, கொஞ்சம் மாறுதல் இருக்கும். ஆனா ஆன்சர் என்னமோ சரி. ஆமா, அப்படி போகும்போது சீர்காழி நடுமத்தில வருகிறது. திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்த திருத்தலம் சீர்காழி. அதை காலால் மெரிக்க அஞ்சுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்ப நாம சீர்காழிக்கு போனோம்னா பஸ் விட்டு இறங்கணும், நம்பர் 1-2 கூட அந்த ஊருக்கு தான் போவோம். அந்த ஊரை மெரிக்க அஞ்சியவர் என்ன பண்ணாரு? ஊருக்கு புறத்தால் அப்படி போகிறார். ஊருக்கு புறத்தால போறாரு. அந்த கால் அந்த நாம அந்த ஊரை மெரிக்க கூடாது அப்படின்னு அப்படி போனாரா? திருத்தோணிபுரத்தில் இருக்க சிவன் அவருக்கு காட்சி கொடுத்தான். அங்க வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கிற இடத்துக்கு வந்து வர்றாத்தான், நான் தாண்டா சீர்காழியில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்றாரு. சாமியை கும்பிடுறாரு. அப்போ ஒரு பதியம் பாடுறார். இந்த வரலாறு நமக்கு யார் சொல்ற? தெய்வ சேக்கிரார் பெருமான் தான் சொல்லுகிறார். நான் மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணே. மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணே. வருந்தலுற்றேன் மறவா மனம் பெற்றேன், சுற்றிய சுற்றமும் துணையென்று கருதேன். துணையென்று நான் தொழப்பட்ட ஒன் சுடரே, முத்தியும் ஞானமும் பானவரறிய முறை முறை பல பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியே கழுமரவள நகர் கண்டுகொண்டேனே. ஊருக்கு புறத்தாலே இருந்து இந்த பதியத்தை பாடுறார் சுந்தரர். சுந்தரருக்கு காட்சி கொடுக்க முடியாதான் பாத்தீங்களா. நாமெல்லாம் கடவுளை தேடி கோயிலுக்கு ஓடணும். கோயில்ல இருக்கிற கடவுள் சுந்தரரை தேடி வருகிறான். சுந்தரருடைய தேவாரம் எங்க இருக்கு பாத்தீங்களா. இந்த பதியத்தை பாடிவிட்டு குருகா ஊர் வெள்ளடைக்கு போகிறார். நடந்து போகிறார், தெய்வ சக்கிரார் வருவான். நல்ல உச்சி போதுல போகிறார் அவர். கால் எப்படி சுடும் இல்லையா, அந்த சூட்டெல்லாம் தாங்கி கொண்டு போகிறார். ஏ சுந்தரன் வருகிறான்டா. மத்தியான மணி 12 மேல ஆயிடுத்து, பசியா இருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார் சிவன். ஒரு சிவ வேதியர் வடிவத்துல ஒரு மூட்டை சோறு, புளியஞ்சாதம் கொஞ்சம், தயிர் ஜாதம் கொஞ்சம், அது கொஞ்சம் தொகையல் கொஞ்சம், கொஞ்சம் ஒரு ஒரு பானையில தண்ணீர், நல்ல ஜில்லு குளிர்ந்த தண்ணீர்கிறார் சேக்கிரார் பெருமான். தண்ணீரே குளிர்ச்சி தானே, அப்புறம் குளிர்ந்த தண்ணீர் என்ன கேட்டா, ஐஸ் வாட்டர்னு சொல்லும் போது ஐஸ் அதுல நாம ஏத்துறோம், அதான் அது ஜில்லுன்னு இருக்கு இல்லையா. இப்ப குளிர்ந்த தண்ணீர் என்பது ஐஸ், அந்த ஐஸ் மாதிரி குளிர் ஊட்டப்பட்டது. பானையில இணையில வச்சிருந்தாக்கா அது குளிர் குளிர்ந்து குளிர் ஊட்டப்பட்டது. அந்த குளிர்ந்த தண்ணியில கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வர்றாரு. திரு குருகா ஊருக்கு இப்படி போகணும். வர்ற வழியில ஒரு சின்ன கொட்டகை ஒன்று போட்டு அவன் நினைச்சன்னா இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்குவான், அவன் நினைச்சன்னா இந்த உலகத்தை எல்லாம் அழிப்பான். உண்டு பண்றதும் அழிப்பதும் அவனுடைய திருவுள்ளம் அல்லவா. அங்க இந்த சோத்து மூட்டையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறார் சுந்தரர் வருகிறார். ஏப்பா அந்த சுந்தரர் எப்படி வந்தாரான் தெரியுமா, தெய்வ சேக்கிரார் பெருமான் சொல்லுகிறார், சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்லிட்டு விடையாறா அந்த வெயில்ல. இப்ப நாம வெயில்ல போனா சிவாய நமன்னு சொல்லிக்கிட்டா போவோம், அப்படி யாராவது போறது உண்டா, இல்ல கிடையாது. போவோமே தவிர சிவாய நம சிவாய நமன் போவோமா, தெய்வ சேக்கிரார் பெருமான் காட்டுகிறார் அப்படி. அதனால்தான் தெய்வ சேக்கிரார் பெருமான் திருத்தொண்டர் புராணத்துக்கு பெரிய புராணம் என்று பேர் வைத்து விட்டார்கள். அதுக்கு திருத்தொண்டர் புராணம் தான் தெய்வ சேக்கிரார் பெருமான் வைத்தது. அதை படித்து பார்த்த நமது பெரியோர் பெருமக்கள் அதுக்கு பெரிய புராணம் என்று பேர் வைத்து விட்டார்கள். மிக பொருத்தம், என்னுடைய சிற்றறிவுக்கே பொருத்தம்னு தோணுதே. இன்னும் பேரறிவுக்கெல்லாம் எப்படி இருக்கும், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போன்றவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள் அல்லவா. ஆனால்தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எத்தனையோ புராணம் எழுதியவர், தெய்வ சேக்கிரார் பெருமானுக்கு ஒரு பிள்ளைத்தமிழே எழுதினார், 100 பாட்டு எழுதினார். ஆமா போனார், இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க வாங்க பசிக்குதா சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டார். 12 மணிக்கு மேல ஆச்சு, வெயில் காலம், நடந்து வருகிறான் ஒரு மனிதன், சாப்பிடுறியான்னு மாட்டா, யார் தான் மாட்டேன்னு சொல்லுவான் இல்லையா, சாப்பிடு 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 அப்படின்னு இந்த மூட்டையெல்லாம் அவுத்து வச்சார். புளி ஜாதம் தயிர் ஜாதம் தேங்காய் தொகையில் வருகள் இருகள் எல்லாம் சாப்பிட்டார். இவர் சாப்பிட்டு இருக்கிற வேலையில என்ன பண்ணாரு, இதான் நமக்கு வேலை, இவர் சாப்பாட்டிலேயே இருந்துட்டாரு. அவர் விட்டார் சவாரி போயிட்டார். இவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியதுதான் அவருடைய தொழில். வந்தார் இவர் சாப்பிட்டு இருக்காரு, சரி நமக்கு ஏன் நமக்கு நம்ம வேலை முடிஞ்சதுன்னு விட்டார் சவாரி. இவர் என்ன பண்ணாரு, சாப்பிட்டுட்டு படுத்து அந்த சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தொண்ட கொஞ்சம் தூக்கம் வந்தது, படுத்துட்டார். என்னடா அவன் திருக்குறா ஊருக்கு போக வேண்டியவன் சாப்பிட்டு தூங்குறானே சொல்லிட்டு இந்த கொட்டகை இந்த மிச்சம் இருக்கிற சாதம் இந்த கொண்டு வந்த தண்ணீர்ல மிச்சம் இருக்கிறது பானை ஈன எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு விட்டான் சவாரி. அவன் முழிச்சுட்டு பார்த்தார், கொட்டகையை காணும், அந்த வேதியனை காணும், மிச்சம் இருந்த சோரெல்லாம் காணும். நினைக்கிறார் சாமி, கடவுளே எனக்காக வந்தியா? நான் பாடுகிறவன், நான் பசியாக இருக்க கூடாது நினைச்சியா நீ? அப்ப சுந்தர் பாடுவார் பசி தீர்ப்பாய் அப்படின்னு பாடுற சுந்தரருடைய தேவாரம். பாடுவார் பசி தீர்ப்பாய், கருவார் பிணி களைவாய், ஓடு நன் கடனாக உண்பலிக்கு உழல்வானே, காடு நல் இடமாக கடியிருள் நடமாடும் வேடனே, குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே. நீ அல்லவா பாடுவனுடைய பசியை தீர்ப்பாய் அப்படின்னு பதியம் பாடுற.
நல்ல பாடுவார் பசி தீர்ப்பிணிகளைவ பாடுவார் பசி தீர்ப்பரவுவார் பிணிகளைவ பாடுவார் பசி தீர்ப்பரவுவார்
பகுதி நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன். அந்த குறிப்பில் அதனால நான் இப்ப இதை ஒண்ணு சொன்னேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடுவான் வேண்டியே தான் அந்த பெண்கள் மேல் மாதர் மேல் மனம் போக்கினார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லியதை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடுவதற்குத்தான் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தார் என்பது தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு என்று நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். இந்த திருத்தொண்ட தொகை என்பது சைவனாக பிறந்தவன் தினந்தோறும் சொல்லி வணங்க வேண்டும் என்பது நியதி. ஆக சிவன் சொன்னா நீ எந்த பொருளை விரும்பினாயோ அந்த இரண்டு பெண்களை விரும்பினாய் அல்லவா, நீ மண் உலகத்துக்கு போய் அந்த பெண்களோடு இருந்து விட்டு அப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்றார் சிவன். சரி நம்பர் ஒன்னுக்கு ரெண்டு கிடைக்குது சந்தோஷம் போயிட்டு வரேன் சாமி டாட்டான்னு சொல்லல. ஐயோ சுவாமி நான் மண் உலகத்துல பிறந்தா வீணா கட்டு போவேனே அப்படின்னு கலங்குறார். தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், கலங்கி போயிட்டார். உன் திருவடியை விட்டு நான் பிரியணுமா அப்படின்னு கலங்கினான். செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன், மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டருள் செய். நான் உலகத்தில் பிறந்து வீணா மயக்கத்தில் போய் கெட்டு போய்விடுவேன், என்னை நீ ஆண்டுகொள் என்று கேட்கிறார். அப்படியே செய்வோம் என்று சொல்லிவிட்டான் சிவன். அதே மாதிரி அந்த பெண்களுக்கும் அப்படி உத்தரவு கொடுத்து அனுப்பிவிட்டான். அந்த ரெண்டு பேரும் வந்து பிறந்தார்கள். ஒரு பெண் இந்த திருவொற்றியூர் கண்டாண்ட ஞாயிறு என்ற ஊர்ல பிறந்தாள். அவளுக்கு பேர் சங்கிலி, சங்கிலி நாச்சியார்னு பேர். அவள் சைவ வேளாளர் குலத்துல பிறந்தா. இன்னொரு பெண் பதியிலார் குலம் என்று நல்ல அழகான பேரை சொல்றார் சேக்கிழார் பெருமான். அந்த தமிழ் கொஞ்சம் உருத்திர கணிகையர் குலம், அதாவது மட்டமான சொல்லு சொன்னால் தேவதாசிகள். அந்த குலத்துல பிறந்தார்கள். அந்த குலத்துக்கு என்ன பேர் வைக்கிறார் தெய்வ சேக்கிரார் பெருமான்? பதியிலார் குலம் அப்படின்னு சொல்லுவார். அவங்களுக்கு கல்யாணம் கிடையாது. கல்யாணம் கிடையாது, பதியிலார் குலம்னு அதுக்கு பேர் வைக்கிறார். என்ன அழகான பேர் தெரியுமா? அந்த குலத்துல பிறந்தார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருநாவலூர் என்ற ஊர்ல அவதாரம் செய்தார்கள். நாவல் மரம் அந்த ஊர்ல தலைவிருட்சம். தலைவிருட்சத்திற்கு கீழே தான் சாமி இருந்திருக்கிறார். திரு ஆலங்காடு பனையபுரம் இந்த பனை மரத்தின் கீழே சாமி இருந்தான்னு அர்த்தம். ஆலங்காடுனா ஆலமரத்தின் கீழே இருந்தான்னு அர்த்தம். தர்பாரண்யத்துல தர்பைக்கு கீழே சாமி இருந்தான்னு அர்த்தம் இல்லையா? இங்க நாவல் மரத்தின் கீழே சாமி இருந்தா திரு நாவலூர் என்று பேர். அந்த ஊர்ல கடையனார்னு ஒரு சிவாச்சாரியார், சிவனுக்கு பூசை செய்கிறவருக்கு சிவாச்சாரியார்னு பேர். நம்ம எல்லாம் குருக்கள் சொல்றோம், பரவாயில்ல. குருக்கள்னா ஆசான் என்று பொருள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த சிவாச்சாரியார் குலத்துல பிறந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதை சொல்லுவார் அவர். அந்த குலத்தை சொல்லும் போது சொல்லுவார், இழிவில்லாத குலத்திலே பிறந்தேன். மாதோரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் குலம் அது இல்லையா? சிவனை எல்லாரும் பூசை பண்ண முடியாது, பிராமின்கள் கூட பூசை பண்ண முடியாது. ஆமா, கூடாது என்றும் நமது நூல்கள் சொல்லுகிறது. சிவாச்சாரியார்னு ஒரு குடும்பம் இருக்கிறது, அவர்கள் தான் இந்த சிவனை பூசை பண்ண முடியும். அவர்கள் சிவாச்சாரியார்னு பேர். அவர்கள் வந்து கிருஷ்ணசாமி குருக்கள்னு ஒருத்தர் இருக்க மாட்டார், அப்படி இருந்தா அது தவறு. என் மேல யாரும் வருத்தப்படாதீங்க. ராம குருக்கள்னு ஒருத்தர் இருக்க மாட்டார். எப்படி பரமசிவ ஐயங்கார்னு ஒருத்தர் இருக்க மாட்டாரோ அதுபோல அந்த குருக்கள்லையும் அப்படிதான். சாம்ப சிவ சிவாச்சாரியார் அப்படின்னு இருக்க பார்த்தீங்களா, அப்படிதான் அவங்களுக்கு இருக்கும் பேர். அவர்கள் இழியா குலத்தில் பிறந்தோம், உம்மை இகழாது ஏத்துவோம் அப்படிம்பாரு. ஒரு இழிவும் கிடையாதான் அந்த குலத்துக்கு. சுந்தரர் பாடி வைக்கிறார் தன்னுடைய குலத்தை பத்தி. ஆக அந்த குலத்துல பிறந்தார் சடையனார்னு அவருக்கு பேர், தகப்பனாருக்கு பேர், தாயாருக்கு பேர். நல்ல அருமையான பேர், இசை ஞானியார் பிறந்தார். நம்பி ஆரூரர்னு அவருக்கு பேர் வச்சாங்க. ஆரூருடைய திருநாமம் அவருக்கு. நம்பி ஆண்கள்ல சிறந்தவனுக்கு நம்பி என்று பேரு. நம்பி ஆரூரன் என்று பேர் வச்சாங்க. சின்ன குழந்தையில தெருவுல விளையாடி கொண்டிருந்தார். என்ன விளையாடி கொண்டிருந்தாரோ, அந்த வழியா வந்த ஒரு சிற்றரசன் நரசிங்க முனையறையன் என்று அவனுக்கு பேர். அவன் இந்த குழந்தையை பார்த்தான். ஆஹா, நல்ல தெய்வீக கலையோடு இருக்கிற இந்த குழந்தை, இதை அழைச்சிட்டு போய் நாம வளர்த்தா என்ன அப்படின்னு நினைக்கிறான். கடை நாட்டை போய் கேட்டு இந்த குழந்தையை அழைச்சிட்டு போய் தன்னுடைய வளர்ப்பு மகனாக அவர் வளர்த்து கொண்டிருந்தார். உரிய நேரத்தில் அவருக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்தார். அவர் திருமணம் நடக்கிற வேளை பேரவர்த்தருடைய பெண்ணை பார்த்து அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. இவருக்காக பிறந்த பெண்கள் ரெண்டு பேர் இருக்கிறார். இங்க வேற ஒரு பெண்ணை இவர்களுக்கு திருமணம் செய்ய இருக்கிறார்கள். ராஜா வீட்டில் திருமணம்னா எப்படி இருக்கும் அது சொன்னாங்கல்ல, திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதுன்னு சொல்லுவாங்க ஒரு சொல்லு. ஆனா இந்த சொல்லு எங்க இருக்கு தெரியாது, எனக்கு காதல விழுகிறது, அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இல்லையா? ஆமா, இவருக்கு முன்னாடியே ரெண்டு பேரை நிச்சயம் பண்ணி அனுப்பிச்சுட்டாரு. இங்க வேற ஒரு பெண்ணை அவர் கல்யாணம் பண்ண போறார். பார்த்தான் சிவன், ஒரு கிழவேதியர் வடிவத்தில் அங்கிருந்து வந்தான். திருமணம் நடக்கிற வேளை, டே 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 நிறுத்துங்கடா கல்யாணத்தை, யாருவாது சொல்ல முடியுமா? சாதாரணமா திருமணத்துல சொன்னாலே உதச்சு விடுவான், அடிச்சு விடுவான் இல்லையா? ஆமா, அது ராஜா வீட்டுல நடக்கிற திருமணம், அது ராஜாங்க மரியாதையோட நடக்கிற இடத்துல போய் இந்த திருமணம் நடக்கப்படாதுன்னு ஒரு ஏழை பிராமணன் எந்திரிச்சு சொல்றான். இவர் எந்திரிச்சா இருந்த மாப்பிள்ளை, இந்த மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு துரும்ப கிள்ளி போட்டாலும் அதை துடிக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா, துடிப்போட எந்திரிச்சாரு. ஏய், என்னடா பித்தனா அப்படின்னு கேட்டார். டேய், நான் பித்தனானாலும் சரி பேயனானாலும் சரி நீ எத்தனை சொன்னாலுக்கும் அதுக்கு நான் வருத்தப்பட மாட்டேன்டா அப்படின்னு சார். காரணம் என்ன? அவர் சொன்னதெல்லாம் பாட்டுன்னு நினைக்கிறார் சிவன். நான் பித்தனானாலும் சரி பேயனானாலும் சரி நீ எத்தனை சொன்னாலும் அதற்கு நானே அப்படின்ட்டான். வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும். தெரியுமா, எனக்கு வேட்டி துவச்சு போடணும், எனக்கு வெந்நீர் போட்டு கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி கொண்டாந்து கொடுக்கணும். அவன் கிழிஞ்ச வேட்டியை கட்டிட்டு இருக்கான், இனிமே இந்த வேட்டி கிழியறதுக்கே இடம் இல்ல. இந்த வேட்டியை அவர் துவச்சு கொடுக்கணும். ராஜா வீட்டுல வளர்ந்த பிள்ளை, இவருக்கு ஒன்னும் சொல்ல முடியல. உங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை இதை வச்சிருக்கேன்டா கையில, தெரியுமா உங்க பரம்பரையே எனக்கு அடிமை, இதை வச்சிருக்கேன் கொண்டாங்க அப்படின்னு. நீ யாரா ஓலையை பார்க்க அப்படின்ட்டு. இந்த கோபத்துக்கு மேல கோபத்தை உண்டாக்குறாரு பாருங்க. ஓலைய கொடுக்க முடியாதா அப்படின்னு விரட்டினார். அவரை விரட்டினா இந்த கிழவன் ஓடுறான், கிழவன் ஓடுறான், இவர் விரட்டுறாரு. அவன் அந்த பந்தல் கூற சுத்தினான். தெய்வ கேட்கிறார் பெருமான் சொல்றாரு, அவர் முன்னாடி ஓடுறாரு, பின்னாடி ஓடுறார். திருமாலும் பிரமனும் தேடி காண முடியாத கடவுள் ஓடுறான் முன்னாடி, பின்னாடி இவன் போகிறான், இவன் ஓடுகிறான். இவரை தவிர வேற யார் அவர் பின்னால ஓட முடியும் எழுதியிருக்கிறார். சுந்தரருக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கிறார் பாத்தீங்களா தெய்வ கேட்கிறார் பெருமான்.